நம்முடைய கர்த்தரை அல்லது வேத புத்தகத்தை ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் அதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல போனா அன்பு அப்படின்னு சொல்லி ஹோல் பைபிளையும் அல்லது கர்த்தரை சிங்கிள் வேர்ட்ல சொல்லுங்கன்னா அன்பு. அன்புதான் வேதாகமத்தின் முழு கருத்தையும் அந்த அன்பு என்ற ஒரு வார்த்தைக்குள் அடக்கிதான். தேவன் நம்மேல் வைத்திருந்தார். வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும், கடைசி பக்கம் வரைக்கும் பார்த்தால் அந்த அன்பு ஒன்றுதான் எல்லா பகுதிகளிலும் நிறைந்திருக்கும். இந்த அன்பு என்கிற ஒரு விஷயத்தை தேவ பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்புக்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் மட்டும்தான் அவருடைய வழிகளில் நடக்க முடியும். ஒருத்தர் சின்சியரான ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறான் அப்படின்னா வேற ரீசனே கிடையாது. அவன் கர்த்தர் பேரிலே ஒருவன் அன்பா இருந்தால் அவன் சின்சியரான கிறிஸ்டியனா இருக்கும். அவனுக்கு வேற ஒண்ணுமே தேவை, பெரிய போதனையே தேவை. சின்சியரா இருக்கும், டைமுக்கு சர்ச்சுக்கு வருவான், சின்சியர் பைபிள் படிப்பான், ஒழுங்கா ஜபம் பண்ணுவான், தன்னுடைய வாழ்க்கையில உண்மையா இருப்பான், நேர்மையா இருப்பான், கரெக்டா இருப்பான். அவனை வந்து யாருமே இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, கரெக்டா இருப்பான். ஒரே வார்த்தை, அன்பா இருக்கிற கர்த்தர் மேல. என்ன கர்த்தரே சொல்றாரு, ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் கற்பனைகளை கை கொள்ளுமான். கர்த்தர் மேல் அன்பு, அந்த ஒரே ஒரு வார்த்தை அன்பு மட்டும் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் பைபிள லைஃப்ல ஃபாலோ பண்ணுவான். ஒருத்தன் லைஃப்ல பைபிள ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு மூல காரணம் பிரச்சனை என்ன தெரியுமா, கர்த்தர் மேல அவனுக்கு அன்பு இல்லைங்கிறது மட்டும்தான் ஒரே ரீசன், ஒண்ணுமே ரீசன் கிடையாது. அன்பு இல்லாதவனுக்கு என்னதான் போதிச்சாலும் அவனை கரெக்ட் பண்ணவே முடியாது. கர்த்தர் பேர்ல ஒருத்தனுக்கு அன்பு இல்லைன்னா அவனுக்கு எவ்வளவு போதனை கொடுத்தாலும் அவனை கரெக்ட் பண்ணவே முடியாது, சரிப்படுத்தவே முடியாது. என்னதான் திட்டினாலும் அவனை சரிப்படுத்த முடியாது, எவ்வளவுதான் போதிச்சாலும் அவனை ஒண்ணு பண்ண முடியும். இந்த அன்புங்கிறது ரொம்ப அடிப்படை விஷயம் புரியுதுங்களா. அதை மட்டும்தான் நம்ம என்னைக்குமே லைஃப்ல பார்க்கணும். கர்த்தர் பேரில் நமக்கு ஒரு ஆழமான அன்பு. இந்த அன்பை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். காரணம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கு. இது இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது இதை எப்படி பேசுறதுன்னு தெரியல. நான் வந்து எடுத்துட்டு வந்தது கொஞ்சம், ஆனா இந்த பேச ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள் ஓடுது. இது எதை பேசுறது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு விஷயம், ஏன்னா பைபிள பக்கத்துக்கு பக்கம் தேவனுடைய அன்பு தான் இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லயும் தேவனுடைய அன்பு இருக்கு. அவ்வளவு சப்ஜெக்ட் இந்த விஷயத்தில் இருக்கு. இதுல பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் காண்பிக்கிற அன்பை குறித்து நமக்கு வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் இருக்கு. நம்மிடத்தில் அவர் அன்பை எதிர்பார்க்கிறதை குறித்து எத்தனையோ வசனங்கள் நமக்கு இருக்கு. கற்பனைகளில் பிரதானமானது என்ன அப்படின்னு ஒரு நாள் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து கொட்டு கேட்டான். வாசிக்கலாம், மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில், நான் சிறந்த மெசேஜ் சப்ஜெக்ட் உடையதன் போல ஜஸ்ட் இதுல இன்ட்ரடக்ஷன். 12 மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12 28 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக
கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் அட்டவணை எதுவென்றால் இஸ்ரவேலை கேள்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்துமாவோடும்
உன் முழு மனதோடும்
உன் முழு பலத்தோடும்
அன்பு கூறுவாயாக என்பதே
பிரதான கற்பனை.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே
இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்பது. இதற்கு ஒப்பானது வேறு எதுவுமே இல்லைன்றார். இவ்வளவுதான், இதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுன்றார். கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். அன்பு என்பது ஏதோ மனசுல வர்ற விஷயம் கிடையாது, அது கிரியைகளில் வெளிப்பட வேண்டிய விஷயம். இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதான் நம்ம லைஃப்ல அந்த அன்பு நம்ம காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே அவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நான் வந்து நம்ம எப்படி அன்பு கூறுறது பத்தி நான் சொல்ல போறது இல்லை, ஆண்டவருடைய அன்பை குறித்து உங்களுக்கு சில காரியத்தை சொல்ல போறேன். வேதத்துல நமக்கு பல நேரத்தில் தெரிந்த காரியம் எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு தெரியும். ஏன்னா வேதத்தை ஒரு வசனத்துல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரன் இடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுல ஒரு ஆக்டிங் இருக்கு பாருங்க, அவரை தந்தருளி, அந்த அன்புக்கு ஒரு கிரியை இருக்கு, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து தான் அன்பாயிருக்கிறேன்னு காமிச்சார். நாம் எப்படி காண்பிக்க வேண்டும், நம்மை அவருக்கு தந்து நாம் அவரிடத்தில் அன்பாயிருக்கணும்னு காட்டணும். ஆமென், புரியுது உங்களுக்கு? அவர் இயேசு கிறிஸ்துவை தந்து நம்ம கிட்ட அன்பா இருக்கிறேன்னு காமிச்சாரு. நாம எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதே மாதிரிதான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். குறைச்சி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. நாம் நம்மை அவருக்கு தந்து ஆண்டவரே நாங்க கிட்ட அன்பா இருக்கிறேன்னு காட்டணும். அதுதான் முக்கியம். நம்ம லைஃப் அவருக்கு கொடுத்து அந்த அன்பை கிரியைகளின் மூலமாய் காண்பிக்க வேண்டும். இந்த அன்பு என்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த அன்புங்கிற விஷயத்துல நம்ம லாக்கா இருந்தோம்னா அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அதை குறைவுபட்டோம்னா அது ஆபத்தானதும் கூட என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. எனக்கு சொல்ல சொல்ல புதுசு புதுசா வந்துட்டு இருக்குது. இப்போ சூப்பர் மேல வந்துட்டே இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அன்புக்கு அவ்வளவு விஷயம் இருக்குது. வெளிப்படுத்த விசேஷம் 2 படிக்க வேண்டாம், இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு போறேன். 7 சபைகளுக்கான சத்தியத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். எபேசு சபைக்கு முதல் சபை, ஆதி சபை, முதல் சபையின் காரியத்தை சொல்லும் பொழுது அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் பாராட்டுறார். பாராட்டி விட்டு கர்த்தர் சொல்லுகிறார், ஆகிலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு. எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் பேரில் அன்பு செலுத்துவது குறைஞ்சிச்சுன்னா நாம் குறைவுள்ளவர்கள். அதுக்கு என்ன தெரியுமா காரியம் அடுத்தது, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை, விழுந்தாய் என்ற இதிலிருந்து அன்பிலிருந்து விழுந்தாய் என்பதை, அன்பில் குறைந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக, இல்லாவிட்டால் நீ அறியாத நேரத்தில் நான் வந்து உன் விளக்கு தண்டை இதனிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். அப்போ ஒரு வாணி அன்பில் நம்ம இறங்கினோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். இதை விட ஒரு சீரியஸான ஒரு வசனத்தையும் சொல்லு, 1 Corinthians 16:22. பதினாறாம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும்.
ஒருவன்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில்
அன்பு கூறாமல் போனால்,
அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
கர்த்தர் வருகிறார்.
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து இந்த அளவுக்கு ஏன் ஆண்டவர் இந்த அன்பு விஷயத்துல எவ்வளவு கன்சர்ன்டா இருக்கிறார். நீ முடிஞ்ச அளவுக்கு அன்பு குரு அப்படின்னு சொல்லல, உன்னால் முடிஞ்ச அன்பு குருன்னு சொல்லல, முடிஞ்ச அளவுக்கு அன்பு குருன்னு சொல்லல. நீ ஆதியிலே உன் வாழ்க்கையில எந்த அன்பு இருந்துச்சோ அதை நீ கண்டிப்பா நீ மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்கிறாரு. ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, அன்பு கூறாமல் போனால் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு சாபமாய் மாறிடுங்கிறாரு. இந்த கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற விஷயத்துல மட்டும் என்னைக்குமே சொல்றேன், தேவ பிள்ளைகள் இதுல ஸ்லாக்கா இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் மேல் நம்ம வைக்கிற அன்பு நமக்கு ரொம்பவும் கவனமா இருக்கணும். கொஞ்சம் கூட இறங்க நம்ம விட்டுறக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய தரம் குறைகிறது என்றால் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு குறைகிறது அர்த்தம். இதுதான் மெஷர் பண்ணணும். உங்களுக்கு ஜெபிக்க மாஞ்சை குறைஞ்சிருச்சா, கர்த்தர் மேல் இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வேதத்தை வாசிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா, கர்த்தன் மேல் இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு வர்றதுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா, கர்த்தன் மேல் இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். டைம்க்கு வர்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, கர்த்தன் மேல் அன்பு ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில உலக காரியத்தை விட கர்த்தருடைய காரியத்தை நமக்கு ரொம்ப சாதாரணமா தோன்றுகிறதா, கர்த்தர் மேல் நமக்கு அன்பு குறைஞ்சிருக்குது அர்த்தம். கர்த்தரை முதல் இடத்தில் வைக்க நமக்கு தவறுகிறோம் என்றால் நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு நாம் முதல் முழு இருதயத்தோட அன்பு கூறலங்கள். இதெல்லாம் மெஷர்மெண்ட். இதெல்லாம் இதை வச்சு நம்ம இதை மெஷர் பண்றது. இது நமக்கே தெரியும், நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். நமஸ்தீர் உங்களுக்கே தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் அன்பை வச்சுதான் எல்லாமே இருக்குது. அன்புல பெர்ஃபெக்டா இருந்தோம்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருப்போம். கர்த்தர் மேல வைக்கிற அன்புல நமக்கு எந்த அளவுக்கு குறையுதோ அதே அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய தரம் எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்கும். ஆவிக்குரிய தரம் குறைய குறைய உங்களுடைய உலக ஆசீர்வாதங்களின் தரமும் குறைஞ்சிட்டே இருக்கும். எல்லாம் குறைஞ்சு எல்லாமே எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அன்பு. அந்த ஒரு விஷயத்துல ஒரே கணக்கு, அது ஒண்ணுல மட்டும் ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். லைஃப் அப்படியே டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடும். அதனால சொல்லுகிறேன், கர்த்தர் பேரில் வைக்கிற அன்பு அதுக்கு காம்ப்ரமைஸே பண்ணவும், காம்ப்ரமைஸ் பண்ணவே. நான் சொல்ல வந்த காரியத்தை விட இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து உங்களுக்கு நான் வேகமா சில காரியத்தை சொல்றேன். ஏன்னா நம்ம எப்பவுமே பிதாவின் அன்பை தான் நம்ம பார்ப்போம். அவரை தந்தரோடு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் யாரு, பிதா. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறக்க பண்ணினதும் பிதாவின் அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நமக்காய் மரித்ததும் பிதாவின் அன்பு. ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் அன்பு என்ன என்பதை உங்களுக்கு நடைமுறையிலே சில காரியத்தை பைபிளிலிருந்து பார்க்க போறோம். கிறிஸ்துவின் அன்பு என்பதை ஒரு சிலுவை மரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்தார். இது அன்பின் உச்சம், உச்சக்கட்டமானது. என்னன்னா அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நாம் பாவிகளாய் இருந்தாலும் நமக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தாரு. அது அன்பின் உச்சக்கட்டம். ஆனால் அது ஒன்ன மட்டும் வைத்துக் கொண்டு நம்ம கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்லிட்டு பார்த்துடக்கூடாது. அவருடைய லைஃப்ல ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய அன்பை நம்ம மேல அவர் வெளிப்படுத்திட்டே இருந்தார். அதுதான் முக்கியம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆங்கில திரைப்படம் வந்தது, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி, மெல் கிப்சன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அந்த படத்தை ஹாலிவுட் எடுத்தார். அந்த படம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை மட்டும், அந்த சம்பவங்கள் ஏறக்குறைய ஒரு 18 மணி நேரத்தின் சம்பவங்களை மட்டும் அந்த படத்திலே அவங்க எடுத்திருக்கு. அந்த படம் வெளிவந்த போது, அந்த படத்தை நான் பார்த்ததில்லை, ஆனா அந்த படத்தை பார்த்து எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அறிவேன். அந்த படத்தை நான் பார்க்கல, எனக்கு சீடி கிடைச்சு கூட நான் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா எனக்கு அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனநிலம் இல்லை. அதனால நான் பார்க்கல. ஏன்னா நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தருக்கு அவ்வளவு கஷ்டம் வரும்போது அதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா நிலவதை நான் பார்க்கல, வேற ஒன்றும் அவர் நேசிக்கிறதுனால அவர் அந்த சஃபர் பண்றதை பார்க்க முடியல அவ்வளவுதான். டிவியில கூட ஏதாவது இந்த பாட்டு எல்லாம் வரும், அதாவது நம்ம நம்ம ஆட்கள் தான் பார்க்கல நடந்து நடந்து பாட்டு பாடுவாங்க. அதுல வரும்போது திடீர்னு ஏதாவது கல்வாரின்னு ஒரு பாட்டு வரும்போது திடீர்னு சீன் போட்டாலும் எனக்கு மாத்துதான் போகும், பார்க்கறது கஷ்டமா இருக்கு. அந்த காரணத்தினால நான் பார்க்கல. பட் அந்த படத்தை பத்தி ரிவ்யூ படிக்கும் பொழுது நியூஸ் பேப்பர்லயே போட்டிருந்தாங்க, தாங்க முடியாத அளவுக்கு, அது அதை சகிக்க முடியாத அளவுக்கு அந்த டார்ச்சரை அந்த படத்தில் அவருடைய டார்ச்சர் அப்படி காமிச்சிருக்கிறாங்க. அவருடைய வேதனைகளை துல்லியமாய் மிகப்பெரிய அளவுக்கு அதை அப்படி காமிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி அவர் பாடுபட்டதை அப்படி விவரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை பத்தி எழுதப்பட்டிருந்ததை ஒரு சில படம் பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த சிலுவை மரணம், அந்த சரீர பாடுகள் மட்டும்தான் ஆண்டவருடைய அன்புன்னு அவர் எச்சரிக்கிறார். அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அவருடைய கடைசி நாட்கள், கடைசி குறிப்பாக சொல்ல போன அந்த கடைசி நாள் அல்லது கடைசி சில நாட்கள், அவர் தம்முடைய அன்பை சீஷர்களுக்கு நேராக ரொம்ப அழகாக வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். எவ்வளவு அன்பா இருக்கிறார் அந்த அன்பை இன்றைக்கு சொல்ற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் வெளிப்படுத்திட்டே இருக்கு. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அன்புக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாம போகிறதுனாலதான் அது நமக்கு சாபமா மாறும். நல்லா யோசிக்கணும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. தேவனுடைய அன்பை குறித்து வேதத்தில் சொல்லுது. ஆனால் பிதாவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுது. கர்த்தராகிய இயேசுவின் மேல் ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம மேல காண்பித்த அன்பு, அதுக்கு நம்ம கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணியாகணும். அப்ப அதை நம்ம புரிஞ்சாதான் நம்ம கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதற்கு தான் இந்த செய்தி. இயேசு கிறிஸ்து நம்ம வைத்த அன்பின் ஒவ்வொரு பகுதிகளையும் இப்ப நம்ம கவனிக்க போறோம், வாசிக்கலாம். அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதிகளில் நடந்த விஷயங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:13-15.
ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை.
ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான்.
நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
ஏனெனில்
என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும்
உங்களுக்கு அறிவித்தேன்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் 14 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்வெல் மெசேஜ் ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. அவர்களை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக அவர்களை ஆயத்தப்படுத்திட்டு வர்றாரு. அந்த சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை அவர் இயேசு கிறிஸ்து பேசுறார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு வேறு எதுவுமே இல்லைன்னு. அதை விட ஒரு ஹையஸ்ட் லெவல், அதை விட ஒரு ஹையர் லெவல் அன்பு எதுவுமே இல்லை. ஒரு நண்பருக்காக ஒருவன் தன் ஜீவனை கொடுப்பான். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறது போல மேலான அன்பு எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு யார் சிநேகிதர் என்பதை எங்க சொல்றேன். உடனே அந்த சிநேகிதன்ற பதம் யாரை குறிக்கும்? என் கற்பனைகளை எல்லாம் நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தான் எனக்கு சிநேகிதர். என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிற நீங்கள் எங்களுக்கு. ரெண்டாவது சொல்றாரு, இதுவரைக்கும் எனக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் இருந்துச்சு. என்ன ரிலேஷன்? எஜமான் வேலைக்காரன், இப்படி ரிலேஷன். இங்க திருப்பி சொல்றாரு, இனி நான் உங்களை என் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. அப்படின்னு அர்த்தம், நான் எஜமான் ஊழியக்காரன் அர்த்தம், ஒருத்தர் பாஸ், ஒருத்தர் வேலைக்காரன, இன்னொருத்தனுக்கு பேரு பாஸ், ஊழியக்காரன் எஜமான். அப்ப உங்களை ஊழியக்காரன் இதுவரைக்கும் சொன்னால், இதுவரைக்கும் நான் எஜமான போல இருந்தேன், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இது செய்ய அதை செய்ய, இங்க போ அங்க மாட்டிருந்தேன். ஆனா இப்போ நான் உங்களை ஊழியக்காரனாக சொல்ல போறதில்லை. அப்படின்னா நான் உங்களுக்கு இனி எஜமானனும், நீங்க எனக்கு வேலைக்கான இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், நான் உங்களுக்கு எஜமான் அல்லன்னு, நான் உங்களுக்கு இனிமே எஜமான். ஊழியக்காரர் தான் எஜமான் செய்கிற எல்லாத்தையும் அறிய மாட்டான், ஆனால் நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன். ஏன்னா நான் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய இந்த கான்செப்டை கவனிக்கும், தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு எதுவுமே இல்லை. மேலான அன்பு, நான் உங்களுக்கு அந்த சிநேகிதன் ரிலேஷனுக்கு நான் இறங்கி வரேன். ஏன்னா இதுதான் உச்சகட்டமான அன்பு. ஆகையினால் இதுவரைக்கும் எஜமானா இருந்த நான் இப்பொழுது என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் இறங்கி வரேன். ஆண்டவர் தம்முடைய அன்புனால பாருங்க, தான் ஒரு எஜமானா இருந்தும் அந்த எஜமான் என்கிற ஸ்தானத்திலிருந்து நண்பர் என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு இறங்கி வந்துட்டார். அன்பு என்பது என்ன செய்ய தெரியுமா, இறங்கி வரும். ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தை இறக்கிக் கொண்டார் நமக்காக. ஏன்னா எஜமான் ஒரு வேலைக்காரன், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பின் உச்சத்தை காட்டுகிறதற்கு நமக்கும் அவருக்கு நடுவில் இருக்கிறதான அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டாரு. எனக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது. அவருடைய அன்பை இப்ப வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். பாருங்க, இதுவரைக்கும் என்னை எஜமான் பார்த்தீங்க, வேலைக்காரன் பார்த்தீங்க இருந்தேன், ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. எனக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கக்கூடாது, டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் பொழுதே ரெண்டு விஷயத்தை சேர்த்து பேசுறார் இந்த வசனங்கள். ஒன்று, ஃப்ரெண்டுக்குரிய தான் காண்பிக்கும் அடையாளம். இரண்டாவது, ஃப்ரெண்டுக்குள்ளே நம்ம காண்பிக்க வேண்டிய அடையாளம். ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து பேசுறார். ஒன்று, சிநேகிதர் என்றால் நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள். இது நம்முடைய பார்ட். அவருடைய பார்ட் சொல்றாரு, எஜமான் செய்யறது எல்லாரையும் வேலைக்காரனுக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை சிநேகிதர்னு சொன்னேன், அதுக்கு ஏன் பார்ட் என்ன தெரியுமா, என் பிதாவினிடத்திலே கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். இது ஏன் பார்ட், ஏன் பார்ட்ட நான் கரெக்டா செஞ்சுட்டேன். நான் உங்களை நண்பன் சொல்றேன், சொல்றேன், என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி இது நண்பருக்குரிய என்னுடைய அடையாளத்தை நான் காட்டிட்டேன். உங்க அடையாளத்தை நீங்க காட்டணும். எப்படி? என் கற்பனைகளை நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் நீங்கள் கை கொண்டு உங்கள் அடையாளத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். அடையாளத்தின் இயேசு கிறிஸ்து ஃப்ரெண்டுன்னு சொல்லும் பொழுதே அதற்குரிய ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. அந்த ஃப்ரெண்டுங்கிறத ஏற்றுக்கொள்ளுகிற நாம் அந்த அடையாளத்தை நாம திருப்பி உங்களுடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு சொல்ற கர்த்தர் தம்முடைய அன்பு நிமித்தம் இறங்கி வந்துட்டார் நமக்கு. ஃப்ரெண்டுங்க தான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அறிவித்து நமக்கு ஃப்ரெண்டுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது அன்பினால் நமக்கு அவர் காண்பிக்கும். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இறங்கி இருக்கிறாரே, அதற்கு எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும், அவர் நமக்கு இறங்கி வராது எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆண்டவர் தன்னை தாழ்த்தும் பொழுது அதற்கு ஏற்ற விதத்தை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவர் தன்னை தாழ்த்தும் பொழுது நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. புரிதல், அது அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. ஆண்டவர் நம்ம இடத்துல எஜமான் மாதிரி மிரட்டிட்டே இருந்தாருனா எல்லாம் பயந்து இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மிரட்டிட்டே இருந்தா எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸா போயிட்டா எல்லாருக்கும் அந்த மரியாதை போயிடும். நான் ஒரு ஸ்கூல்ல, ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல ஒவ்வொரு ஃப்ரைடேவும் டீச்சர்ஸ் டிவோஷன் எடுக்கிறதுக்கு நான் போவேன். செயின்ட் ஜான்ஸ் ஒரு ஸ்கூல், அதில் கரஸ்பாண்ட் ஒரு ஸ்கூல், அவர் தான் சீஃப் ஸ்கூல் ஃபவுண்டர் கரஸ்பாண்ட். அவர் ரொம்ப ஃப்ரீயா பேசுவார். எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்குவாங்க அந்த மீட்டிங்க. அதில் அவர் ஆஃபீஸ் போயிருப்பான். நான் போய் உட்காந்தோடனே காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான், தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வைப்பேன். அந்த ஆபீஸ் போயிட்டு ரொம்ப ஜோவியில பேசுவார். அவர் சாலியாலாம் பேசுவார், கிண்டல் பண்ணி தமாஷா பேசுவார். அவன்கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து கூட்டத்தில் வந்து உட்கார், பாஸ்டர் உடனே வந்து நடத்துறாங்க, எவ்வளவு நல்லா இருக்கு மெசேஜ், நீ வந்து அட்டன் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டான். டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றது மதிச்சு வந்து உட்காருவாங்க. அந்த ஆபீஸ் போய் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டான். என்னதான் சொன்னா அவர் சொன்னாலும் சிரிச்சுட்டு போயிடுவான். அப்ப நான் வச்சு சொன்னேன், நீங்க ரொம்ப அவர்கிட்ட அவன்கிட்ட இப்படி ஜோவியில இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அதோட வேல்யூ தெரியும். ரொம்ப ஜோவியில இருக்கிறதுனால உங்களை என்ன செய்யலாம், நீங்க ஒரு கரஸ்பாண்டன்ட், ஒரு ஆபீஸ் பாய், நீங்க வந்து கரஸ்பாண்டன்ட் ஒரு பொசிஷன் இருந்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருப்பாங்க, பயந்து போய், ஐயோ கரஸ்பாண்டன் சொல்லிட்டு பயந்து வந்து உட்கார்ந்துரும் இல்லையா. அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டியவன். நீ கரஸ்பாண்டன்ட் அந்த அத்தாரிட்டியோடு இருந்திருந்தீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் கீழ்படிச்சிருப்பான். நீங்க ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டீங்க, அவன் என்ன செய்யறான், உங்க வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிறான். இப்படிதான் சில நேரத்தில் ஆயிடுது. ரொம்ப க்ளோஸா போகும்போது அதோட மேன்மை தெரியும். இது அட்வான்டேஜ் இருக்கிறது தப்பு. அந்த பிஹேவியர் ரொம்ப தப்புன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். இந்த ஆபீஸ் பாயோட பிஹேவியர் தப்புன்னு சொல்றதுக்காக சொல்றேன். ஆண்டவரும் தான் ஒரு எஜமானாகவே இருந்தால் அதெல்லாம் பயந்து போய் ஆண்டவரே ஆண்டவரே இருந்திருக்கும். ஆனா அவர் என்ன செய்யறார், அன்பு நாள் இறங்கி ஒரு ஃப்ரெண்டுன்ட்டு வர்றாரு. அவர் இறங்கி வரதுனால அவர் ஒன்னும் அவருடைய நிலைமையில் அவர் இறங்கி போயிடு, அவர் குவாலிட்டியில் இறங்கி போயிடு. அவர் தான நமக்காக நம்முடைய தன்னுடைய அன்பினால இறங்கி வராதே தவிர அவருடைய குவாலிட்டி எங்கே இறங்கி போல. அவருடைய பொசிஷன் அவருடைய பொசிஷன் தான். ஆனா நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் அவர் இறங்கி வர்றாரு. அது அட்வான்டேஜ் எடுக்காம அந்த அன்புள்ள ஆண்டவருக்கு ஒரு உத்தம சிநேகிதர்களாய் நாம் இருந்து அவர் சொல்றதையெல்லாம் கேட்டனும். புரியுதா உங்களுக்கு? அவர் அன்புனால இறங்கி வர்றாரு, அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர் தானே, எவ்வளவு ஃப்ரெண்டுன்றாரு, அட்வான்டேஜ் எடுக்கிறது. அவர் என்னதான் அவர் இறங்குறதுனால அவரை அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நாமும் அவருக்கு உண்மை சிநேகிதர் என்பதை காண்பித்து அந்த அன்புக்கு சரியான விதத்தை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். முதல் காரியம், அன்பினால் இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். தன்னை தாழ்த்து இறங்கி ஒரு நண்பன் என்கிற நிலைமைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:13 வசனத்திலிருந்து,
அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில்
இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து
அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி
சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில்
இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர் தெழுந்த அன்னைக்கு நடந்த விஷயங்களை உங்களுக்கு ஒரு சிலதை லிஸ்ட் பண்றது. உயிர் தெழுந்த அன்றைக்கு சாயங்காலத்தில் 2 சீஷர்கள் எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு நேராக நடந்துட்டு போறாங்க. போகும் பொழுதே அவர்கள், ஐயோ இந்த இயேசு கிறிஸ்து போயிட்டாரே, இவரை நம்பி வந்தோமே அப்படின்னு ஒரே குறைபட்டு கொண்டே பேசிட்டு போறாங்க. அழையா விருந்தாளியாக இயேசு கிறிஸ்து அவங்களோட போய் ஓட்டிட்டு ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து நம்பி வந்த, இவரை நம்பி வேலையை விட்டு வந்து அதை விட்டு வந்து அதை விட்டு கடைசியில் நம்மளை இப்படி அப்படியே விட்டு போயிட்டாரு. இது நம்ம என்ன பண்றது பேசிட்டு போறோம். ஆனால் இயேசு அவங்களோடு போய் தன்னை அவங்க கூப்பிடல, இவராக போய் அவங்க இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டு அவர் தானே கூட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து இணைந்து இவர் போய் வாலண்டியரா அவங்களோட போய் ஜாயின் பண்ணிட்டு அதை அப்படி விட்டு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உங்களுக்கு இன்னும் 2-3 வசனங்கள். 20 அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 19-20 வசனங்களை பார்த்து
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம்,
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம்
சாயங்கால வேளையிலே
சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில்
யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று
உங்களுக்கு சமாதானம் என்றார்.
அவர் இப்படி சொல்லி
தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தால்
சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள்.
அதே நாள்ல யூதர்களுக்கு பயந்ததினால் இங்க இன்னும் சில சீஷர்கள் ஒரு அறைக்குள் போய் தங்களை பூட்டி கொண்டு ஒழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க, ஜம்மா ஊருக்கு போயிட்டாங்க. இங்க ஒரு 10 பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அறைக்குள்ள பூட்டி கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அழையா விருந்தாளி மறுபடியும் அங்கேயும் போன அவங்களோட அங்க ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்த பக்கத்துல பார்த்தா இங்க ஒரு அழையா விருந்தாளியா வந்து நிக்கிறார். திடீர் அந்த அறைக்குள்ள வந்து நிக்கிறார். இவங்க ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, வந்து உள்ள நிக்கிறார். வந்து உங்களுக்கு சமாதானம். அவளுக்கு ஒண்ணும் புரியல, என் கைய பாருப்பா, விழாவை பாருப்பா, உங்களுக்காக குத்தப்பட்டது, உங்களுக்காக அறையப்பட்ட ஆணி அடிக்கப்பட்டது, உங்களுக்காக ஈட்டியில குத்தப்பட்ட விழா. அழையாது இந்த அழிய வேண்டி 24
இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன்
அவர்களுடனே கூட இருக்கவில்லை.
மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில்
ஆணியினால் உண்டான காயத்தினால் கண்டாலொடிய
அந்த காயத்திலே
என் விரலையிட்டு
என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய
விசுவாசிக்க மாட்டேன் என்றார். எவ்வளவு தூரம் ஒரு அவிசுவாச தன்மையோடு இவங்க பேசலாம் பாருங்க. நான் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது,
மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது.
அப்பொழுது
இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
அழையா விருந்தாளி முதல் முறை இந்த வாரத்தின் முதலாவது நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பூட்டப்பட்ட அறையிலே இருந்த பொழுது அங்கேயும் அவர் அழையா விருந்தாளி வந்து நின்றார். எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களுக்கு நேராகவும் அவரோடு போய் அழையா விருந்தாளியா போய் அவங்களோடு சேர்ந்துகிட்டார். இந்த சம்பவங்களிலே இது நடந்த பொழுது, அந்த நாளில் நடந்த பொழுது தோமா இந்த இடத்தில் இல்லை. அவனுக்காக 8 கழித்து மீண்டும் ஒரு அழையா விருந்தாளியாக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அவனுக்காகவே ஸ்பெஷலா, நல்லவனுக்காக அல்ல, அவிசுவாசிக்காக வந்து நிற்கிறார். 11 தோமாவே கையப்பான் விரல போட்டாதான் நம்புகன்னு சொன்ன, விரல்ல என் காயத்தை தொட்டு, என் விழாவில உன் விரலை தொட்டு பார்த்தாலோடி நீ நம்ப மாட்டேன்னு சொன்னில்ல, என் விழாவில நீ தொட்டு பார். அவனுக்காகவே அழையா விருந்தாளியாக மறுபடி வந்து நின்று தொட்டு பாருங்க. யாருக்காக? நல்ல ஆவிக்குறி நிலைமையில் இருக்கிறவனுக்காக அல்ல, சந்தேகப்பட்டவனுக்காக வந்து அழையா விருந்தாளியை மறுபடி நிற்கிறார். அதை 21 பாருங்க, 1-5 படிக்க டைம் இல்லை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரிய கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று ஆரம்பிக்கிறது. திபேரிய கடற்கரையில் அதற்கு பின்பு சில நாட்களுக்கு பின்பு பேதுரு தன்னுடைய நண்பர்களாயிருக்கிற மற்ற சீஷர்களை பார்த்து கூப்பிடுகிறான், மீன் பிடிக்க போகிறேன். மற்றவங்களுக்கு சொல்ற, நாங்களும் வருகிறோம். இன்னொரு 6 சேர்ந்துட்டாங்க, 7 போய் மீன் பிடிக்கிறாங்க. 5-4 மட்டும் வாசிக்கிறீங்க. அப்படிங்க விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும். மறுபடியும் அந்த திபெரிய கடற்கரையிலே அழையா விருந்தாளி ஆகி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பினால் இரண்டாவது என்ன செய்கிறார்னு கேட்டீங்கன்னா, அழையா விருந்தாளியாக ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை தேடி 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 வந்து நிற்கிறார். எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் அவரை அழைக்கல, இவராய் போய் அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டார். சீஷர்கள் கதவை பூட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கேயும் போய் இயேசு கிறிஸ்து ஜாயின் பண்ணிட்டார். அந்த இடத்துல தோமா இல்ல, தோமா இருக்கும் பொழுது மறுபடியும் போய் அவங்களிடத்துல போய் வலுக்கட்டாயமா வலிய வலிய போய் நிற்கிறார். கடைசியில ஏழு பேர் மீன் பிடிக்கிறதற்கு அவரை முற்றிடமாய் விட்டு விட்டு பழைய தொழிலுக்கே போறோம்னு சொல்லிட்டு ஏழு பேர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அங்கேயும் போய் அதிகாலையில அவர் போய் அந்த கடற்கரையில போய் நிற்கிறார். அழையாவிருந்தார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் ஒரு அழையா விருந்தாளியாக மாறிவிடுகிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் உங்க வாழ்க்கையில் நீங்கள் அவரை கூப்பிடுவீங்களா கூப்பிடுவீங்களான்னு பாக்குறாரு. கூப்பிட மாட்டேங்கிறோம். தினமும் கர்த்தரை நம்ம கூப்பிடுவோமா, நம்முடைய வாழ்க்கையில் அவரை கூப்பிடுவோமான்னு அவர் பாக்குறாரு. கூப்பிட மாட்டேங்கிறோம். அவருக்காய் நம்ம நேரத்தை ஒதுக்குறோமான்னு பாக்குறாரு. ஒதுக்க மாட்டேங்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோமான்னு தேடுறாரு. வாசிக்க மாட்டேங்கிறோம். அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவரே நம்ம பாக்குறோம் நினைக்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம வேலையில பிஸி பிஸி பிஸி, 24 மணி நேரம் பிஸி. நம்முடைய வேலையில பிஸி, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, பேப்பர் படிக்க நேரம் இருக்குது, டிவி பாக்குறதுக்கு நேரம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட போன்ல பேசுறதுக்கு நேரம் இருக்குது, வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல வந்து உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. கூப்பிடுவோமான்னு வந்து பாக்குறாரு. கூப்பிடுவோமா, அவருக்காய் கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவோமான்னு பாக்குறாரு. யாருக்கு நேரம் இல்லை, யாருக்கு நேரம், ரொம்ப பிஸி. நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, நமக்காக கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்க மாட்டாங்களா, பாக்குறாரு. எதிர்பார்த்து பாக்குறாரு, பாக்குறாரு. பிஸி பிஸி, டோட்டல் பிஸி. அழையாது விருந்தாளியாய் வந்து உங்க பக்கத்தில் நின்று இயக்கத்தோடு நிற்கிறார். அழையாது இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஒரு அழையாது இருந்தார், அழையாது தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டவர். எஜமான நிலைமையிலிருந்து ஒரு நண்பன் என்று தன்னை தாழ்த்திக் கொண்டார். இரண்டாவது, அவர் அன்பினாலே ஒரு அழையாது இருந்தால் கூப்பிட மாட்டோமா, கூப்பிட மாட்டோமா, கூப்பிட மாட்டோமா, பிஸி, ரொம்ப பிஸி. நான் சொல்றேன், கூப்பிட மாட்டோமான்னு அவரை ஏங்க வைக்காதீங்க. அவரை அழையா விருந்தாளி ஆக்கிடும். அவர் அழையா விருந்தாளியை வந்து நம்ம வாசல்ல கூப்பிட மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்தோடு வேதனையோடு உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறவரா, அவர்தான் இந்த வாசல் படி நின்று அதை தட்டிட்டேதான் நிக்கிறார். அழையா விருந்தாளி கதவை தட்டுறாரு, கூப்பிட மாட்டோமான்னு கதவை தட்டுறாரு, திறக்க மாட்டோமா. கதவை திறக்கிறதுக்கு ஆள் இல்லை, கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, வாசல்ல இருந்து தட்டிட்டு. இயேசு கிறிஸ்து அவர் அன்பு நிமித்தம் ஒரு அழையா விருந்தாளி அணிக்க கூப்பிடாமலே வந்து நிற்கிறார். சொல்றேன், இப்படி இருக்காது. அவளை அழையா விருந்தாளி அணிக்கிறார். தினமும் தூப்பு, உங்களுக்கு எதுக்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவருக்கு கொடுக்கிறதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. ஏங்க அவர் இப்படி வந்து அலையின் அவர் பின்னாடி, உங்க பின்னாலெல்லாம் அலையணும்னு அவருக்கு என்ன இருக்குது, யோசிப்பாங்க. தேவனுடைய குமாரன், சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர், இவனுங்க பின்னாலெல்லாம் இப்படி அலையணும்னு அவருக்கு என்ன இருக்குது, யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட சந்தேகம் பிடித்த மனுஷர்கள், இப்படிப்பட்ட அவர் கொடுத்த ஊழியத்தை தூக்கி போட்டு ஓடி போனவங்க, இவனுங்க பின்னாலும் அலையணும்னு அவருக்கு என்ன இருக்குது. ஆனாலும் அழையாது இன்னைக்கு சொல்றேன், நம்ம சொந்த வேலையை கவனித்துக் கொண்டு அவரை தூக்கி எறிஞ்சாடுறோம், நம்ம பின்னாலும் அலையணும்னு அவருக்கு என்ன இருக்குது. நம்முடைய சொந்த காரியத்தை கவனிச்சு கொண்டிருக்கிறோம், நம்ம பின்னாலும் அலையணும்னு அவருக்கு என்ன இருக்குது. ஆனாலும் ஒரு அழையா விருந்தாளி கூப்பிட மாட்டோமா, நேரத்தை ஒதுக்க மாட்டோமா, அழையா விருந்தாளி. அவரை ஒருபோதும் தொடர்ந்து அழையா விருந்தாளியாகவே வச்சுதான் அன்புள்ள ஆண்டவர் நேரத்தை ஒதுக்கி நீங்க கூப்பிடுங்க. ஒவ்வொரு நாளிலும் கூப்பிட்டு அவர் உங்களோடு எவ்வளவு அன்போடு உங்களை பார்க்க வரார், எவ்வளவு அன்போடு உங்களோட பேச வர, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அன்போடு கூட நம்ம கூட தங்கியிருக்கணும்னு ஆசைப்படுறோம். பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, நான் மனுஷன் கர்த்தரை தேடினான் என்கிற சம்பவத்தை விட கர்த்தர் மனுஷனை தேடின சம்பவங்கள் முடிஞ்சார் தெரியுமா? வேதம் முழுக்க கவனிச்சு பாருங்க, மனு குலத்தை டோட்டலா கவனித்து பாருங்க. மனுஷன் கர்த்தரை தேடினதை விட கர்த்தர் மனுஷனை தேடின சம்பவம் தான் ஜாஸ்தி. ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ஒருத்தர் சட்டம் தேடினா, ஒரு ஏனோ ஒரு நோவா ஒரு எலியா ஒரு எலிசா, ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு தான் கர்த்தரை தேடினாங்க உண்மையா? ஆனால் தேவனோ மனிதனை தேடி 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 இயேசு கிறிஸ்துவின் உச்சக்கட்டமானது இரண்டாவது அவர் அடையா விருந்தாளியாக நம்மை தேடி வந்தார். மூணாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16 வாசிக்கிறேன். யோவான் 14:16
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும்.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 16 யோவான் சுவிசேஷத்திலேயே 13 சேர்த்து வாசிக்கலாம். 16:13
சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும்
உங்களை அவர்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
மூன்றாவது, இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பினால் செய்த மூன்றாவது விஷயம், அவர் சிலுவையில் மறிக்கிறதற்கு முன்பதாகவே இந்த 2 காரியத்தை சொல்லிட்டார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துவிடுவார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவி. இந்த 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவித்து உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ரொம்ப குறுகின வாழ்க்கை, மொத்தமே 33.5 ஆண்டுகள். அதிலும் 3.5 ஆண்டுகள் மட்டும்தான் அவருக்கு ஊழியத்தின் பாதை நியமிக்கப்பட்டது. அந்த 3.5 ஆண்டுகளில் அவர் இந்த 12 சீஷர்களை ஏற்படுத்தி அந்த 12 சீஷர்களுக்கு பயிற்சி அளித்து அவர் ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார். அவர் தொடர்ந்து அவர்களோடு கடைசி வரைக்கும் இருக்க முடியாது, ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிவடைகிறது. 3 வருஷத்தில் அவர் இந்த உலகத்தை விட்டு போகணும், சிலுவையில் மரிக்கணும், நம்முடைய பாவத்தை சுமந்து மரிக்கணும். அவருடைய லைஃப் டெம்பரவரியான லைஃப், இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் ஒரு மனுஷ வாழ்க்கை என்பது அவருக்கு ரொம்ப குறுகினது. டெம்பரவரி லைஃப் அதுக்கு ரொம்ப குறுகினது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவங்களை அப்படியே உருவாக்கிட்டு, ரைட், இனி நீங்க இந்த மதத்தை டெவலப் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு அவர் சொல்லுங்க. இதுக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்துல மிகப்பெரிய மார்க்கங்கள் இருக்கிறது, எத்தனையும் மார்க்கங்கள் இருக்கு. புத்த மார்க்கம், கௌதம புத்தன் என்ற ஒரு மனுஷன் ஸ்தாபித்து நீங்க உலகத்திலே பல தேசங்களில் இது நிறைஞ்சிருக்கிறது. முகமது நபி என்கிற ஒரு மனுஷன் ஆரம்பித்த ஒரு மார்க்கம் உலகத்தின் பல தேசங்களிலே நிறைந்திருக்கிறது. கன்ஃபியூசியஸ் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் ஏற்படுத்தின மார்க்கம் சீன தேசத்திலே நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினாங்க, அதுக்குன்னு சில ஆட்களை டெவலப் பண்ணி ரெடி பண்ணாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நபர்கள் உழைச்சாங்க, சொல்றாங்க, உழைச்சு 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 அந்த மார்க்கத்தை ஒரு தேசம் முழுவதிலும் நிரப்பிடுறாங்க, பல தேசங்களிலே நிரப்புறாங்க. அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணினவர்கள், அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஸ்பெஷலா ஏதோ ஒரு பவர் கொடுக்க வேண்டும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உருணை கூட இருக்கபடி சத்தியாவியாகி வேறொரு தேர்தல் பாடனை பெர்மனண்டா அவங்களோடு இருக்கிறதுக்கு ஒருத்தரை யாருமே அவங்களுக்கு கொடுக்கல. டெம்பரவரியா இருந்தாங்க, ரெடிமெண்ட் போயிட்டாங்க. ஆனால் எந்தென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு நமக்கென்று ஒருவரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம மறந்து போகாதபடி கடைசி வரைக்கும் அதற்கு நம்ம நிலைத்திருப்பதற்கான ஒரு உதவியாளர், ஒரு தேற்றரவாளன், சகல சத்தியத்திலும் நம்மை நடத்தக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒருவரை, ஒருவர் கையில நம்மளை பிடித்து கொடுத்து விட்டு சென்றது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தில் எந்த மார்க்கத்திலையும் இதெல்லாம் கிடையாது. இந்த 16:13 பார்த்தீங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். உங்களை டெய்லி உங்களை நடத்துறதுக்கு ஒருத்தர் நான் உங்களுக்கு நியமிச்சிருக்கேன். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், ரிவீல் பண்ணுவார். தாம் கேள்விப்படுகிறவைகள் யாவையும் சொல்லி தான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாள் டெய்லி லைஃப்ல நீங்க எப்படி இருக்கணும், எப்படி நடக்க கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, எதுல நீங்கள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் டீச் பண்ணி நடத்துறதுக்குன்னு ஒருத்தர் நமக்கு நியமிச்சு கொடுத்துருக்கிற ஆவியானவர் கையில நம்மளுக்கு ஒப்பு கொடுத்துருக்கு. ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்துருக்கு. ஏதோ நான் கூட ரெடி பண்ணிட்டேன், நீங்க எப்படியோ இருந்து வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல, உங்க சொந்த பலத்தை நான் எப்படி முயற்சி பண்ணி பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருங்க, உங்களுக்கு நான் வழி சொல்லி கொடுத்தாச்சு, இதை ஃபாலோ பண்ணி நீங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு அவர் ஏனோதான் நினைச்சு. நம்ம கடைசி வரைக்கும் சத்த நமக்கு கற்றுக் கொடுத்த போதனையில் நிலைத்திருப்பதற்குரிய தேவ பலத்தை ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுக்கும். அந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படியான காரியத்தை வைத்து கடைசி வரைக்கும் நம்ம பின்வாங்கி போய்விடக் கூடாது, நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்துக்குள் வந்து சேர வேண்டும் என்கிறது எவ்வளவு ஒரு அக்கறையோடு, நம்ம மேல அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்தால் அவர் இவ்வளவு அக்கறையோடு இந்த காரியத்தை செய்திருப்பார். நம்ம மேல அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்தால் நம்ம கற்றுக்கொண்டதை நம்ம இழந்துடக்கூடாது, நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாதுன்னு அத்தனை காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்போம். உலகத்துல எந்த மத ஸ்தாபகனும் எந்த மார்க்கத்தை உண்டாக்கினவனும் தன்னுடைய மார்க்கத்துக்கு பின்னால் வரவங்களுக்கு அந்த பவர் கொடுக்கவே அவங்களாகவே ஓடுறாங்க, அவங்களாகவே ஓடுறாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கற்ற தம்முடைய அன்பினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தது. இது அவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. நம்ம விழுந்துடக்கூடாது, நம்ம தவறி போயிடக்கூடாது, இந்த மேன்மையான ஜீவியத்திலிருந்து வெளியில போயிடக்கூடாது. எவ்வளவு ஒரு கரிசனையோடு நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கான ஒரு ஏதுவான காரியத்தை ஆவியானவர் மூலமாய் இதுதான். ஏனோதானன் அவர் கிறிஸ்தவத்துக்குள் நம்மளை கொண்டு வரீங்க கடைசி வரைக்கும் நம்ம நினைச்சு பாருங்க. நம்ம கெட்டு போக கூடாதுன்றது எவ்வளவு கன்சர்ன்டா இருக்க பாத்தீங்க. நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நம்ம தவறி போய்விடக்கூடாது, வழி விலகி போயிடக்கூடாது, எவ்வளவு கன்சர்ன்டா இருக்கு. அன்புங்கிறது இதுதான். ஏதோ சிலுவையில் அவர் மறிச்சா நம்ம ஒரு விஷயத்துல சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவர் அன்புங்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம பார்க்கணும். அவ்வளவு கன்சர்ன், நம்முடைய மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு. இந்த நாட்களிலும் சொல்லுகிறேன், இந்த ஆவியானவரை அன்பின் மூலமாக நமக்கு கற்றுக் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததே அதுவும் அன்புதான். வாசிக்கிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம அவர் மேல் அன்பு கூறத்தக்கதாக ஆவியானவர் நம்மை நடத்துறாரு. எங்க நம்ம அன்பில்லாம போயிட போறோமோன்றதுக்காக அன்போடு பரிசுத்த ஆவியர் கொடுத்திருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியர் நம்ம எப்படி லீட் பண்றாருன்னா கர்த்தர் பேரிட அன்பு கூறுவதற்காக தான் இந்த ஆவியானவர் நம்மளை லீட் பண்றாரு. அப்ப இவ்வளவு ஒரு ஏதுவான காரியத்தை செய்திருந்தும் இந்த ஆவியானவரை நம்ம நிறைந்தில்லைன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம மேல செய்யற நம்ம செய்யற தப்புதானே தவிர கர்த்தருடைய காரியம் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த ஆவியானவரால் நீங்க நிறைந்திருந்தீங்கன்னா தேவ அன்பை விட்டு இறங்கவே அன்பு உள்ளது. அவர் எல்லாம் கொடுத்திருந்தும் அதை யூஸ் பண்ணாம நம்ம தான் வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு சொல்லுகிற கர்த்தர் தம்முடைய அன்பினால் நாம் விழுந்து போகாதபடிக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். சத்திய ஆவியாகிய தேற்றதவாளன் நீங்க சோர்ந்து போற இடத்திலாம் தூக்கி எடுக்கிறதுக்கு தேற்றி தூக்கி எடுப்பதற்கு இந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தேற்றதவாளன் சோர்ந்து போகும் பொழுது தேற்றுவதற்காக, வழி தெரியாமல் தடுமாறும் பொழுது இதுதான் வழின்னு கூட வழி நடத்துறதுக்காக ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேலையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிக்க முடியலன்னா நம்ம செய்யறது நம்ம கண்டிப்பா நிக்க. எல்லாம் அவர் கொடுத்துட்டார். நம்ம அவரை குறை சொல்லவே முடியாது. ஆண்டவரு என்னால நிக்க முடியல சொல்லவே முடியாது. ஏன்னா வெற்றியான ஆவிக்குரிய வாழ்க்கையினால செய்ய முடியல சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. தோல்வி அடைகிறோம் என்றால் அது முழுக்க முழுக்க நம்மை சார்ந்தது. கர்த்தருக்கும் அது சம்பந்தமே. ஆகிய நாலஞ்சு நாட்களில் எவ்வளவு விஷயம் இருக்குது உங்களுக்கு ஒரு மூணு காரியம் சொல்றதுல ஒன் அவர் முடிச்சு போச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு காரியமாக சொல்லணும்னு நினைச்சு மினிமம் ஒரு ஏழு சொல்லணும். மூன்று காரியத்திலேயே நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னொன்று எடுத்துறேன். இன்னைக்கு மாலை ஆராதனையிலே நான் தொடர்றேன். விருப்பம் இருந்தால் இதை கேட்கணும்னு கர்த்தர் மேல் அன்பு இருந்தா நாங்கள வந்து கேள்வி உங்கள் அன்பை சார்ந்தது ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அது சிலுவை மரணத்தில் மட்டும் அப்படி நீங்க நினைச்சாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய அன்பு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒருவன் கர்த்தராகிய கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போகணும். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள் என்று வேண்டும் சொல்லுகிறேன். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு என்று சொல்றது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அன்புதாங்க வேதத்தின் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான. இந்த அன்பு கூறுகிறதுல நம்ம குறைஞ்சம் ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நம்மகிட்ட அன்பு காற்றாரு. இதுல நம்ம லேக் ஆனோம்னா ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுங்க. ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தா அவன் என் கற்பனைகளை கை கொள்ளவும். அன்பா இருக்கிறவனை நம்ம போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அழகா ஸ்பிரிச்சுவல் அட்டகாசம் அழகா இருக்கும். யாரும் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்காது. யாரும் அவனை திட்ட வேண்டியதே இருக்காது. நேச்சுரலா கிறிஸ்டின் லைஃப் வாழ்ந்துட்டு கத்தர் மேல ஒருத்தனுக்கு அன்பு இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்கு சாதாரணமா இருக்கும். கேஷுவல் ஆவிக்குரிய வாழ்க்கை தானா செஞ்சுட்டு இருக்கும். இந்த அன்பு இல்லாத போறவனுக்கு தான் சொல்லி 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 ஆனாலும் அதனால அது வேஸ்ட் தான். சொல்றது வேஸ்ட். கர்த்தர் மேல் அன்பு இல்லாதவனுக்கு என்ன சொன்னாலும் வேஸ்ட். அது உள்ள போய் செயல்படவே படா. அன்புதான் அடிப்படை விஷயம். கர்த்தர் மேல ஒரு அன்பு இருக்கு. பக்கம் இருந்தா எல்லாமே தானாகும். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டார். நம்மால் அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியாது. இந்த செய்தி அன்பு கூறுகிறதுக்கு எப்படின்றதல்ல, அவருடைய அன்பை காண்பித்து இந்த அன்புக்கு நீங்கள் அடிப்படைய வேண்டும் என்பது. இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ளவராய் இருக்கிறதுனாலதான் அவர் நமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு. அவர் அன்பு நிமித்தம் எஜமானாய் இருந்தவர் ஒரு சிநேகிதன் என்று தன்னை தாழ்த்திய அவர் தன்னை தாழ்த்தி ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்மளை பார்த்து சொல்றதுனால அவரை ஒருபோதும் ஈஸியை எடுத்துக்கொள்ளாதீங்க, அற்பமா நினைச்சிடாதீங்க. நம்ம இயேசுதானே என்றார். அவர் தான் இறங்கி வந்திருக்கிறாரே தவிர அவருடைய மகிமை ஒன்றும் குறைஞ்சு போல, அவருடைய மேன்மை ஒன்றும் குறைஞ்சு போல. நம்ம ஆண்டவர் தானே, நம்ம அவர் தான் நம்மளை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரே. இல்ல, அட்வான்டேஜ் எடுக்காதீங்க, அது ஆபத்து. அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா அது ஆபத்து. அவர் என்றைக்கும் தம்முடைய சர்வ மகிமையில் இருக்கிறவர். ஒரு நாள் வெள்ளை சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறவர் அவர். இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரேன்னு ஈஸி எடுத்துக்கொள்ள முடியாது. இதே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பத்மு என்ற தீவிலே யோவான் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகும் பொழுது நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல் விழுந்தேங்கிறான். அவர் மகிமையோடு கொஞ்சம் காண்பிக்கும் பொழுது செத்தவனை போல் விழுந்தான். இதுதாங்க அவருடைய மகிமை. இயேசு கிறிஸ்து அவ்வளவு மகிமை உள்ளவர், அவருக்கு முன்னால ஒருத்தர் நிக்க முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, நீ எனக்கு ஃப்ரெண்டுங்கிற. ஏன் தெரியுமா? அப்படி ஆகியும் நம்ம கிட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாமே, அந்த ஒரு ஆசைதான் அவருக்கு. அப்படி ஆகியும் எங்கிட்ட நெருங்கி வர மாட்டாங்களா, அந்த ஒரு ஆசைதான் அவருக்கு. ஃப்ரெண்டுன்னு சொன்னாவாகிலும் அதனால நம்ம கிட்ட நெருங்கி வந்து பழக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசைதாங்க அவருக்கு. அவர் எஜமானை போல மிரட்டிட்டே இருந்தா நம்ம பயந்து தூரத்தில் நின்றுடுவோம். நல்ல ஃப்ரெண்டுன்னு நம்ம இறங்கி போனாலாச்சு என் பக்கத்துல வராங்களான்னு பாக்குறாரு. அப்படியும் கூட நம்ம அவர் பக்கத்துல போலன்னு. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம், எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். இரண்டாவது, எங்கு போனாலும் அவங்களை துரத்தி போனேன். எம்மாவூருக்கு ரெண்டு பேர் போனாங்க, அவங்க பின்னாலேயே போய் சேர்ந்துக்கிட்டேன். கூட்டப்பட்ட அறையிலே இருந்தாங்க, அங்க போய் நடுவில் நிற்கிறாரு. அதுல ஒருத்தன் அவரை நம்ப மாட்டேனா, அவனுக்காக எட்டு நாள் கழிச்சு நிற்கிறாரு. ஏழு பேர் ஓடியத்தையே தூக்கி போட்டுட்டு மீன் பிடிக்க போறோன்னு ஓடினாங்க. அங்கேயும் வந்து கடற்கரையில வந்து நிற்கிறார். யாருங்க இவர்? அடையாதிருந்தாள், அடையாதிருந்தாள். இயேசு கிறிஸ்து ஒரு அடையாதிருந்தாள். வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், வெளியில நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிற அழையாக இருந்தாள். நம்ம அழைச்சிருந்தா கதவை திறந்தே வச்சிருப்போம்ல. நம்ம அவர் மேல் அன்பா இருந்தா அவர் வரப்போறாருன்னு உடனே கதவை திறந்து வச்சுட்டு ஆவலை காத்திருப்போம்ல. அவர் மேல் அன்பு இருந்தா அவர் எப்ப வரப்போறாருன்னு வாசல பார்த்துட்டே கதவை திறந்துட்டு உட்காந்துருக்க மாட்டோம். உங்களுக்கு பிரியமானவங்க, நீங்க நேசிக்கிற ஒருத்தர் வராங்கன்னா உங்க வர்றதுக்கு முன்னாடி கதவை திறந்து வச்சுட்டு எப்ப வரப்போறாங்கன்னு கதவையே பார்த்துட்டு நிக்கிறீங்க இல்ல? ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் கதவை அடைச்சு வச்சுட்டு தட்டிட்டு நிக்க வைக்கிறோம். அவர் அழையாதிருந்தாலே ஆக்கிடும். அவர் வர்றதுக்கு முன்னாலேயே கதவு திறந்து வச்சுட்டு அவர் எப்ப வருவார்னு காத்து கொண்டிருக்கிறவன் அங்க உண்மையான அன்புள்ளது. கதவை அடைச்சிட்டு அவர் வெளியில நின்று கதவை தட்ட வைக்கிறது எவ்வளவு ஒரு மோசமான காரியம், எவ்வளவு ஒரு மோசமான. இயேசு கிறிஸ்துவை ஒரு அழையா விருந்தாளி ஆக்காதே, இயேசு கிறிஸ்துவை அழையா விருந்தாளி. இயேசு கிறிஸ்து வாசல நின்று கதவை தட்டக்கூடும். நம்ம கதவை திறந்து வச்சுட்டு அவருக்காக காத்துட்டு அவர் வந்து நம்ம கிட்ட நம்ம ஜெபிக்கிறதுக்கு வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்து நிக்க கூடாது. நம்ம ஆயத்தமாகி அவரை நம்ம அழைக்கணும். வேதத்தை திறந்து வைத்தவரை அழைக்கணும், ஜபத்தில் உட்கார்ந்து அவரை அழைக்கணும், ஆராதனையில் அவர் அழைக்கணும். எல்லா நேரத்திலும் அவருக்காக நம்ம காத்திருக்கணும். அவர் வந்து நமக்காக அழையா விழுந்தாலே அவங்க காத்திருக்கக்கூடும். நம்ம தான் அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம். அவரை அழையாதிருந்தாலே மாற்றி விடுக்கும். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசுத்தாவியானவரை தந்திருக்கு. நம்ம கெட்டு போய்விடக்கூடாது, நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது, நம்ம பின்வாங்கி போய்விடக்கூடாது என்று நமக்காக ஒரு தேற்றதவர், நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துகிறதற்கு நம்மேல அது அன்பு கூர்ந்து நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அன்பினால் அவர் செய்திருக்கிற ஏற்பாடு விலகி போகாதபடி நமக்கு உதவி செய்திருக்கு. நம்மதான் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியானவர் தேவ அன்புக்குள் நம்மை வழி நடத்துகிறார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும். தேவ அன்பிலே உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் இயேசுராஜா, எங்கள் மேல் நீங்க வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு மேலானது. உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறாமல் போனால் நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வார்த்தையா பாரு, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வார்த்தை. ஏன்னா நீங்க இவ்வளவுதோ எங்களிடத்தில் அன்பு கூறும் பொழுது நாங்கள் அதை செய்யாமல் போவது எவ்வளவு ஒரு சாபத்துக்குரிய ஒருபோது நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்களிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கொள்ளுங்க. உங்களை காத்திருக்க பண்ணாமல் உங்களுக்காய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய துதிகின மகிமை யாவற்றையும் முழுமக்கு செலுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பின்னா.